हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। स्कंद महापुराणத்திலிருந்து சிவராத்திரி மகிமை. நான்கு வித சிவராத்திரி விரதங்கள். தவமுனிவர்களே, எல்லாவிதமான நர்பாகியங்களையும் அளிக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்தின் மகிமையை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சிவராத்திரியானது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மாக பிரதமாதி சிவராத்திரி முதலான நான்கு வகைகளாகும். இவற்றில் நித்திய சிவராத்திரி தினசரி இரவு நேரத்தில் நான்கு ஜாமங்களிலும் இடைவிடாமல் உமாபதியை பூஜை செய்து வணங்குவதாகும். சில மாதங்களில் சோமவாரத்தோடு அமாவாசையும் சேர்ந்து வந்தால் அது சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடும். இப்படி வரும் சிவராத்திரிக்கு யோகஜமான சிவராத்திரி என்று பெயர். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபட்ச சதுர்தசியில் அனுஷ்டிக்கக்கூடியதாகும். இதை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் இடம் கிடைத்துவிடும். மூன்றாவதான மாக பிரதமாதி சிவராத்திரி என்பது மாக மாதத்தில் சுக்லபக்ஷ பிரதமை முதல் த்ரயோதசி வரையிலும் சங்கல்பம் செய்து கொண்டு தினசரி ஒரே ஒருமுறை உணவு உட்கொண்டு இந்திரியங்களை வென்று அடக்கிய நிலையில் நியம நிஷ்டைகளில் சிறிதும் வழுவாமல் இருந்து வந்து மறுநாளாகிய சதுர்தசி தினத்தில் அதிகாலையில் கண்விழித்து எழ வேண்டும். பிறகு அளவில்லாத கல்யாண குணங்களை கொண்டவரும் ஏராளமான ஐஸ்வர்யங்களை உடையவரும் ஒளிவீசி திகழும் ஆயிரக்கணக்கான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் மகாலிங்கத்தின் வடிவில் திகழ்பவருமான ஸ்ரீ சிவபெருமானை உள்ளத்தில் நடுவில் இருத்தி வணங்கி வழிபட்டு பிறகு நிர்மலமான நீரில் நீராடி இரவு நான்கு ஜாமங்களிலும் அப்பெருமானின் லிங்க வடிவத்தை பூஜை செய்து வருவதாகும். நான்காவதாகிய சிவராத்திரியோ மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் கடைபிடிக்கக்கூடியதாகும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்திருந்து உள்ளத்தில் பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டுவிட்டு தூய்மையான ஜலத்தில் நீராடி அன்றாட கர்மாக்களையும் முடித்து கொள்ள வேண்டும். பிறகு அன்று இரவு பொழுதில் கண்ணுறக்கம் கொள்ளாமல் நான்கு ஜாமங்களிலும் லிங்கத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை பூஜித்து வணங்க வேண்டும். இம்மாதிரியாக அப்பெருமானுக்கு பிடித்தமான சிவராத்திரிகள் நான்கு விதங்களாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நான்கு விதமான சிவராத்திரிகளிலும் இரவு நேரங்களில் சிறிதும் உறக்கம் கொள்ளாமலும் நிர்மலமான மனதுடனும் இருந்தும் பரமேஸ்வரரை பூஜித்து வணங்க வேண்டும். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு நித்திய கர்மங்களையும் செய்துவிட்டு சிவபக்தர்களோடு சேர்ந்து அமர்ந்தே உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த நான்கு சிவராத்திரிகளில் ஏதாவது ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது நான்கையுமோ எவர் ஒருவர் அனுஷ்டிக்கிறாரோ அவருடைய புண்ணிய பலனை கல்பகோடி காலமானாலும் அளவிட்டு கூற முடியாது. அத்தகையவர் இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் திருமாலானவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக பரமசிவன் அருளால் தம்முடைய பதவியை அடைந்தார். பிரம்மதேவனும் அவ்வாறே தம்முடைய படைக்கும் தொழிலை பெற்று மகிழ்ந்தார். தேவேந்திரனும் இந்த விரத மகிமையால்தான் இந்திர பதவியில் விற்றிருக்கிறான். இவர்களைப் போலவே இன்னும் அநேக தேவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தின் மகிமையால்தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பதவியை பெற்றிருக்கிறான். இம்மாதிரியே வாயுதேவனும் வருணனும் தங்கள் பதவிகளுக்கு ஏற்ற சக்தியை பெற்றிருக்கிறார்கள். கல்மாஷபாதன் என்ற அரசன் கௌதம முனிவரின் மூலமாக இந்த விரதத்தை பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டு அதை விதிமுறைப்படி அனுஷ்டிக்கவும் செய்து தான் அடைந்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்தும் விடுபட்டான். அதன் பிறகு அவன் மறுபடியும் தன் நாட்டை அடைந்து ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து கொண்டு கிடைத்தற்கு அரிதான போக பாக்கியங்களை அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்து விட்டு முடிவில் பரமேஸ்வரரின் அருளால் மோக்ஷத்தையும் அடைந்தான். பெரிய கானகம் ஒன்றில் வேடன் ஒருவன் ஒரு நாள் பயங்கரமான புலி ஒன்றைக் கண்டு அஞ்சி கலங்கினான். அதனால் அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு புலியிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள முயன்றான். அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி தினமாகும். ஆனால் அதை ஒன்றும் அறியாது வேடனோ அன்றிரவு பொழுது முழுவதும் அந்த மரத்தின் மேலேயே அமர்ந்திருந்த நிலையில் உணவு உறக்கம் எதுவுமே இல்லாதவனாக வில்வ தளங்களை பறித்து பறித்து அம்மரத்தின் அடியில் போட்ட வண்ணம் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான். அன்றைய பொழுது முழுவதும் அன்ன ஆகாரமில்லாது மறுநாள் தற்செயலாக உயிர் துறந்தான். அப்போது அவன் சிவராத்திரி நாளில் விரதம் இருந்த மகிமையால் சிவலோகத்தை அடைந்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரம் ஆகிவிட்டான். முன்பொரு சமயம் வயது முதிர்ந்த நீசப் பெண்ணொருத்தி இருந்தாள். அவள் உடம்பு முழுவதும் கொடிய வியாதி பீடிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிவராத்திரி தினத்தன்று அவளுக்கு உணவேதும் கிடைக்காத காரணத்தினால் அன்று முழுவதும் அவள் கடுமையான பட்டினி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் உடல் வருந்திய அவள் அன்றிரவு பொழுது முழுவதும் கண்ணுறங்காமல் விழித்திருந்து மறுநாள் காலையில் மாண்டு போனாள். அப்பொழுது அவள் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்த மகிமையால் பரமேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாகி திவ்ய சரீரத்தையும் அடைந்து திவ்ய விமானத்தில் ஏறியமர்ந்த வண்ணம் சிவலோகத்திற்கு போய்ச் சேர்ந்தாள். தவசீலர்களே, இப்போது சிவராத்திரியின் வரலாற்றை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. பூர்வத்தில் பகலும் இரவும் சத்தும் அசத்தும் ஆகிய எதுவுமே இல்லாத நிலைமையில் மகாதேவர் மாத்திரம் மகாசம்ஹார காலத்திலுள்ள இருட்செருவில் தங்கியிருந்து வந்தார். அவருக்கு சாட்சியாக பார்வதி தேவி ஒருத்தி மட்டும்தான் இருந்தாள். அவள் 64 களைகளோடு கூடியவளாகிய தன்னுடைய உள்ள தாமரையில் தன் நாதரை பூஜித்து வருவதிலேயே ஈடுபாடு கொண்டவளாக விளங்கினாள். அதன் பிறகு முன்போலவே உலக சிருஷ்டிகளெல்லாம் உண்டாகிய போது உமாதேவி கருணாமூர்த்தியான சிவபெருமானை வணங்கி, சுவாமி, நான் இரவு பொழுது முழுவதும் தங்களையே என் ஹிருதய கமலத்தில் இருத்தி பூஜை செய்து வந்தபடியால் இந்த இரவுகளின் 4 ஜாமங்களிலும் பகவானும் ஜகத்குருவும் ஆகிய தங்களை எவர்கள் பூஜித்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் கருணை காட்டி அவர்கள் கோரிய நன்மைகளையெல்லாம் நிறைவேற்றி அருள வேண்டும். அவர்களுக்கு மோட்சத்தையும் தாங்கள் வழங்க வேண்டும். மேலும் இதற்கு சிவராத்திரி விரதம் என்ற பெயரும் வழங்கி பிரசித்தமாக வேண்டும். தேவரே, எந்த புண்ணியசீலன் சிவராத்திரிகளின்தோறும் தங்களுக்கு பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து வருகிறானோ அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் அவன் விரும்பிய சகல பொருள்களும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு உமாதேவி முதலில் இந்த மகாவிரதத்தை அனுஷ்டித்து பரமானந்தத்தில் திளைத்தவளாகி சிவசங்கரருடைய சமீபத்தில் தங்கி இருந்து வந்தாள். அவருடைய அருமை குமாரர்களான கணபதி, ஆறுமுகம் ஆகியவர்களும், நந்தி, பிருங்கி, மகாகாலர் முதலான கணாதிபர்களும் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பயன்பெற்றார்கள். முன்பொரு சமயம் பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் மமதை கொண்டவர்களாக பரமசிவனாரின் ஜோதி மகாலிங்கத்தின் உன்னதமான அடிமுடிகளை கண்டுவர புறப்பட்டு சென்று அதில் தோல்வியை தழுவியவர்களாக திரும்பி வந்து சிவராத்திரி தினத்தின் இரவில் அப்பெருமானை பூஜித்து வணங்கினார்கள். அப்போது அவர்களின் முன்னிலையில் சிவபெருமான் தோன்றி அவ்விருவருடைய தவறுகளையும் மன்னித்து அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் அளித்து மறைந்தார். ஆகையால் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை யாராலும் அளவிட்டுச் சொல்லவே முடியாது. ஒருக்கால் சிறந்த யோகீஸ்வரரான ஸ்ரீ சனத்குமாரரால் அதை சொல்ல முடியுமோ என்னவோ, அதுவும் எனக்கு சரியாகத் தெரியாது. முன்பொரு சமயம் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை சிவபெருமானிடமிருந்து நந்திதேவர் கேட்டு அறிந்து கொண்டு பரமானந்தத்தில் மிதந்த வண்ணம் இருந்தார். சிவனாரின் மகிமை எவ்வாறு மனோ வாக்கிற்கு எட்டாததோ, அதைப் போலவே இந்த விரதத்தின் மகிமையும் வாக்கு, மனம் முதலானவற்றிற்கு எட்டாததாகும். மகாதேவனின் உள்ளத்திற்கு உகந்ததுமான இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அல்லது செவிகுளிரக் கேட்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் தெய்வ பக்தியுள்ள அநேக புத்திரர்களை பெற்று கணக்கற்ற போக பாக்கியங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ.